நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மே மாதத்தில் சிரியாவில் 11 பெண்களும் 21 குழந்தைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பியுள்ளனர். அவர்களின் வருகை ஊடகங்களில் பெரும் பரபரப்பையும் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்துள்ளது.
These so-called ISIS brides and their children are behind this wall here at Terminal 2.
Such a deeply unpopular thing to say that those women and children should return to Australia.
Don't know what's been given to them. Information has been embedded in their minds. We've got no idea.
My mother would have said, if you make your bed, you lie in it.
Should they all go under de-radicalisation programs?
Well, that depends on what it is that we know about them. And quite frankly, we know so very little.
ISIS மணப்பெண்கள் என அழைக்கப்படும் இந்த பெண்களும் அவர்களின் குழந்தைகளும் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகிறது. 2019 ஐஎஸ் அமைப்பு வீழ்ச்சியடைந்த பிறகு அவர்கள் வடக்கு சிரியாவில் உள்ள அல் ரோஸ் தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக போண்டை தாக்குதலின் பின்னர் இவர்கள் தற்சமயம் ஆஸ்திரேலியா திரும்பியிருப்பது சிலரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை தடுக்கும் சிவிஇ திட்டங்களில் இந்த பெண்கள் கட்டாயமாக பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லாதது குறித்து அரசியல்வாதிகளும் சமூக உறுப்பினர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் அவர்களின் குழந்தைகள் சிவிஇ திட்டங்களில் இணைக்கப்படுவார்கள் என்று ஆஸ்திரேலிய பெடரல் காவல்துறை ஆணையர் கிறிஸி பெரத் தெரிவித்துள்ளார். இந்த வார நிகழ்ச்சியில் சிவிஇ என்றால் என்ன, அது ஆஸ்திரேலியாவில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம்.
It's a matter for states and territories as the experts and the case managers to be able to evaluate who's the best and who's at most need of participating in programs.
ஆஸ்திரேலியாவில் சிவிஇ எப்படி செயல்படுகிறது என்பதை உள்துறை அமைச்சகத்தின் வன்முறை தீவிரவாதத்தை எதிர்க்கும் பிரிவின் உதவி செயலாளர் அலெக்சாண்டர் கோல்டி விளக்கியுள்ளார்.
Countering violent extremism generally focuses in Australia on disengagement activities. We're trying to change people's behaviour away from problematic behaviours and activities towards healthier ones. What we tend to do is we work out what an individual needs, whether that's counselling, mental health support, housing, education, employment, and work up an individual plan. And then get the individual the supports they need to help them get back on track. So in Australia, that's all done through the National Support and Intervention Program. That's a nationally coordinated and locally delivered program.
சிவிஇ திட்டம் என்பது வன்முறை தீவிரவாதத்தை தடுக்கும் திட்டமாகும். பொதுவாக 2 முதல் 3 ஆண்டுகள் வரை நீடிக்கும் உதவி திட்டமாக இது இருக்கும்.
Once that time has passed, if they've met their individual program outcomes, they'll be exited from a program, but things can go wrong in somebody's life and vulnerable people could have things dramatically change in their personal circumstances. That brings them back into a program at a future point as well.
சிவிஇ திட்டங்களில் சேருபவர்களை பொதுவாக காவல்துறை பரிந்துரைக்கிறது. மேலும் பெற்றோர், பள்ளி அல்லது பராமரிப்பாளர்கள் மூலமாகவும் அவர்கள் இந்த திட்டங்களுக்கு வரலாம். இதில் பங்கேற்பவர்கள் பெரிதும் 24 வயதிற்கு குறைவானவர்கள். ஒருவர் தன் நடத்தையை மாற்ற விரும்பினால் இந்த திட்டங்களில் பங்கேற்று அதற்கான நற்பலன்களை பெறலாம். அது மட்டுமல்லாமல் 90% மேற்பட்டோர் முழு சம்மதத்துடன் பங்கேற்கிறார்கள் என்று கோல்டி கூறுகிறார். ஆனால் தீவிரவாதத்தில் ஈடுபடும் ஆபத்தில் இருக்கும் ஒருவர் இதில் பங்கேற்க மறுத்தால் என்ன செய்வார்கள்?
When somebody isn't voluntarily engaging with the program, there's a range of mechanisms that state and territory and federal law enforcement can utilize, including control order regimes. But predominantly the programs are voluntary and they work best when they're entered into voluntarily.
திரும்பி ஆஸ்திரேலியா வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கம் ஆதரவு வழங்காது என்று ஃபெடரல் அரசு தெரிவித்துள்ளது.
We have a very firm view that we won't be providing assistance or repatriation.
சமூகத்தில் மீண்டும் இணைவதற்கு அவர்களுக்கு எவ்வாறு உதவுவது என்பது மாநிலங்கள் மற்றும் பிரதேச அரசுகளின் பொறுப்பாகும். சிரியாவில் இருந்து இந்த குழுவினர் திரும்பி வந்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று கோல்டி கூறுகிறார். CVE ஆலோசகர் பீட்டா லோவும் இதை ஒப்புக்கொள்கிறார்.
And it is fair to say the community is concerned about the potential that these women pose to the risks and safeties of the community on their return. And that's reasonable for a community to feel that way. So I don't think it's helpful to shut the community down or to disengage from that conversation. But I think what's also helpful is to add some perspective to that conversation as well around what are the things that are in place to manage that? What's the reality that they still pose a risk? How do we know that? How could we know that? We don't actually know what risk any of these women currently have.
வடக்கு சிரியாவில் உள்ள அல்ரோஜ் மற்றும் அல்ஹோல் அகதி முகாம்களில் இருந்து திரும்பிய மக்களுடன் தொடர்புடைய ஃபீட்டாலோ வன்முறை தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை தடுக்கும் பணியாற்றும் ஒரு அமைப்பின் மூத்த ஆலோசகர் ஆவார். அவர் பல சர்வதேச அமைப்புகளுக்கு நிபுணர் ஆலோசகராகவும் பணியாற்றுகிறார்.
And one of the things we learnt through that process was it didn't matter what ideology you went into the camps with. You really had to assess what ideology you came out of the camps with, because ideology shifts and changes over time. And some people went in not affiliated with Islamic State and came out affiliated. And other people went in affiliated and came out not affiliated. So for us, it's really trying to challenge that mindset that what happened for some of these women a decade ago might still be relevant to how they view the world now.
ISIS அமைப்புடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படும் ஆஸ்திரேலிய பெண்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவது இது முதல் முறை அல்ல என்று லோ கூறுகிறார்.
It's very political right now, but this is not the first group of returnees that we've had. We've had two previous groups from 2019 and 2022. And, you know, to the majority of the community, they've heard nothing about any of them. The sky hasn't fallen in. The community hasn't become commensurably unsafer as a result of their return. In fact, most people would probably walk past some of those returnees on the street and not even know who they were. So I think it is also to say, let's be responsive to the possibility that there's a risk and a threat, but let's also be understanding that actually we've done this before.
தீவிரவாதம் அதிகரித்து வரும் நிலையில் அரசு மற்றும் காவல்துறையை மட்டுமல்லாமல் சமூக அடிப்படையிலான ஆலோசகர்கள் அமைப்புகள் ஆகியோர் சேர்ந்து உதவும் முறைகளும் பயன்படுத்த வேண்டும் என்று கோருகிறார் லோ.
It could look like attending appointments with a psychologist. It could look like practical support around housing or employment and education and accessing various parts of those systems. It could look like mentoring, so building relationships with people and being supported to engage more broadly in the community, or conversations with people who might be able to talk through various belief structures a bit more thoroughly. So it's really trying to provide that support to people because they don't get it anywhere else unless they ring a national security hotline or a police station. And there's a lot of fear with a lot of communities and space around what that might then mean for
them. In the nigalchi SPS examines nigalchikaga Olivia Diorio avargalal tayarikkappattathu. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கிய நான் சரண்யா பாலகிருஷ்ணன். மேலும் தகவல்களுக்கு www.sbs.com.au/examines என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.